இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வடசென்னையை பற்றி. முதல்ல வடசென்னையோட மொழியை பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற தமிழை விட சென்னை தமிழ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது காரணம், பிரிட்டிஷ் பீரியடில் சென்னை வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்துச்சு. அப்போது ஆந்திரா மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு உள்ளே தான் இருந்துச்சு. அதனால் வேலைக்காக பல பேர் இங்கே தங்கினாங்க. மற்ற மொழிக்காரங்க எல்லாம் இங்கே வந்து தங்கினதுனால அந்த மொழியோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே இருக்கிற தமிழில் நிறைய கலந்துருக்கு. இப்போது இங்கிலீஷ்காரங்க நம்ம மக்கள்கிட்ட இங்கே வா இங்கே போன்னு சொல்கிறதுக்கு தமிழும் ஆங்கிலமும் கலந்து இங்கே வாமேன் இங்கே போமேன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம மக்கள் பார்த்துட்டு இங்கே வாமேன் இங்கே போமேன்னு அவங்களுக்கேற்ற ஸ்லாங்கில் மாற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தெலுங்கு, உருது, இங்கிலீஷ் போன்ற பல மொழியோட கலப்பு தான் சென்னை மொழியை மற்ற தமிழ் மொழியோட நம்மளை வந்து பிரித்து காட்டுது. மற்றபடி நம்ம ஊர்களில் இருக்க கிராமங்கள் மாதிரி தான் வடசென்னையில் இருக்க கிராமங்களும். அப்புறம் தமிழ் சினிமாவில் வட தமிழகத்தோட மொழி அல்லது வட்டார வழக்கை அவ்வளோவா பதிவு பண்ணதில்லை. அதனாலே நிறைய பேர்த்துக்கு வட தமிழகத்தோட வட்டார வழக்கு எப்படி இருக்குன்னு தெரியாமல் கூட இருக்கலாம். வட தமிழகத்தோட வட்டார வழக்கிலேயே வடக்கு கிளை மொழின்ற ஒரு கேட்டகரியில் தான் சென்னை, கிருஷ்ணகிரி, ஆற்காடு, திருவண்ணாமலை, வேலூர் அந்த நிலப்பரப்புலாம் வருது. இந்த பகுதிகளில் எகரம் வந்து எகரமாக மாறுகிறது. இப்படி பார்த்தோன்னா தமிழகத்தில் இருக்கிற எல்லா வட்டார வழக்குமாறு தான் சென்னையோட வட்டார வழக்கும். பிறகு பிற்காலத்தில் இன்னும் பல மொழிகளோட கலப்பு இருந்ததுனால நம்ம தமிழோட அது ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. மற்றபடி அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. அப்புறம் வட்டார வழக்கோட சிறப்பு என்னென்னா அது வந்து ஆதி மூல வார்த்தைகளை வந்து தன்னோட தக்க வச்சுக்கிட்டு இருக்கும். அதுதான் வட்டார வழக்கோட சிறப்பே. அதே மாதிரி வடசென்னையோட வட்டார வழக்குலேயும் ஆதி தமிழ் தமிழ் வார்த்தைகள் நிறையா இருக்குது. அதில் ஒரு சிலதை நான் சொல்கிறேன், கேளுங்க. வலித்தல்னு ஒரு வார்த்தை இருக்குது. வலித்தல்னால் இழுத்துட்டு வர்றதுன்னு அர்த்தம். நான் வலிச்சின்னு வந்தேன் அப்படின்றாங்கல்ல, அதுதான் வலித்தல்ன்ற வார்த்தை. அது வந்து ஆதி தமிழ் வார்த்தை. அப்புறம் ஆண்டைன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுவும் ஆதி தமிழ் வார்த்தை தான். யாராண்ட, ஊட்டாண்ட, கடையாண்ட அப்படின்றாங்கல்ல, ஏய் யாராண்டடா வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த யாராண்டன்ற வார்த்தை வந்து தூய தமிழ் வார்த்தை. ஆண்டைன்றது வந்து அருகில்னு அர்த்தம். அதை தான் வந்து யாராண்ட அப்படின்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து குந்து. குந்துனா எல்லாத்துக்கும் தெரியும், உட்காரு. அதுவும் வந்து ஒரு ஆதி தமிழ் வார்த்தை. அப்புறம் மெய், மெய்யாளுமா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையை வந்து மெய்யின்ற தூய தமிழில் சொல்கிறது அந்த ஏரியாவில் தான், மெய்யாளுமா அப்படின்வாங்க. இந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்குது. இது வந்து எல்லா வட்டார வழக்கோட சிறப்பு. அதே மாதிரி இங்கேயும் இந்த வட்டார வழக்கு இந்த மாதிரி சிறப்புகள் இருக்குது. இது வந்து சென்னையோட மொழியை பற்றினது. அடுத்து படத்துக்குள்ளே போவோம். முதல்ல வடசென்னை படத்தில் அதோட ஆல்பமே அது வந்து ஒரு தனி உலகத்தை க்ரியேட் பண்ணிடுச்சு. அந்த டிஃப்ரெண்ட்டான சாங்ஸு அது வந்து அதுக்கு தேவையான இடத்த தக்க வச்சுக்கிச்சு. அடுத்து படத்தை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளை வந்து ரெண்டு உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. முதல் உலகம் வந்து ஜெயில் உலகம். அதை வந்து ஒரு மேலதிகாரிக்கு வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, அவர் வந்து இந்த ஜெயில் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலதிகாரிக்கு வந்து சொல்லிட்டுருக்காரு. அதில் இங்கே எப்படி ட்ரக்ஸ் வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி எப்படி ட்ரக்ஸை சேல்ஸ் பண்ணுறாங்க, அது என்னென்னலாம் நெட்ஒர்க் நடக்குது, இங்கே யார் யார் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸ் ஓவரில் வந்து மாண்டேஜ் கண்டினியூ ஆகுது. அதில் அந்த ஜெயிலை பற்றினா எல்லாத்தையும் காட்டுறாங்க. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நம்ம ஜெயிலை பற்றி பார்த்துடுறதெல்லாம் அதில் காட்டுறாங்க. ட்ரக்ஸ் எப்படி உள்ளே சப்ளை ஆகுது, அப்புறம் வந்து ஃபாரின்காரங்க எப்படி லோக்கல் இன்மேட்ஸுக்கு வந்து மாட்டுக்கறி பன்னிக்கறிலாம் எப்படி விற்கிறாங்க, அப்புறம் தேசிய கொடியை வந்து கீழே இறக்கிட்டாங்கன்னா ஈவினிங்கு, அதுக்கப்புறம் ஜெயிலில் இருக்க இன்மேட்ஸை வெளியே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு ஜெயிலை பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. சில விஷயங்கள் வந்து வெற்றிமாறனே சொல்லாமல் சொல்லணும்னு நிறையா ட்ரை பண்ணியிருப்பார். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஜெயிலை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஜெயிலில் தான் வந்து நம்மளை வந்து நம்மளோட முக்கியமான கேரக்டர் நிறையா அறிமுகப்படுத்துவாங்க. செந்தில், குணா, வேலு, மணி இந்த மாதிரி சில முக்கியமான கேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்திட்டு சப் கேரக்டர்ஸ் நிறைய பேர் அறிமுகப்படுத்திட்டு இந்த ஜெயில் உலகம் மூலமாக தான் அன்பை நம்மளுக்கு வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அன்பு வந்து நம்மளை வந்து வடசென்னைக்குள்ளே கூப்பிட்டு போவான். அன்பு நம்மளை வடசென்னைக்குள்ளே கூப்பிட்டு போய் அங்கே இருக்க முக்கியமான கேரக்டர் பத்மா, அன்போட அம்மா, தம்பி யார், குணாவோட தம்பி யார், அமீத் யார், சந்திரா யாருன்ற மாதிரி முக்கியமான கேரக்டர்லாம் அன்பு வந்து நம்மளை வடசென்னைக்குள்ளே கூப்பிட்டு போய் கேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்துறது இல்லாமல் அங்கே இருக்க இடங்கள் ஒரு ஒரு இடத்தையும் வந்து மனசில் பதிய வைப்பான். இப்போ மறுபடியும் அந்த கான்ஸ்டபிளோட வாய்ஸ் ஓவருக்கே போவோம். அவன் வந்து செந்தில் இந்த பொலிட்டிக்கல் ரீசனுக்காக வந்து ஜெயிலில் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ராஜனை கொன்னதுக்கப்புறம் செந்தில் குணா வந்து எவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை டைலாக்லேயே வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்த டைலாக்லாம் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செந்திலுக்கான டைலாக், செந்திலோட பிளாக்ல வந்து ஒரு 20 போலீஸ் வந்து ரைடு வந்திருப்பாங்க. அப்போ வந்து செந்திலோட ஆளுங்கள்கிட்ட வந்து செந்தில் சொல்லுவான், அடுத்த வாட்டி ரைடு வந்தால் வெட்டுங்கோ, இப்போ விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லுவான். எப்படின்னா போலீஸை வந்து அடுத்த வாட்டி ரைடு வந்தால் போலீஸே வெட்டுங்க இப்போ விட்டுருங்கன்ற மாதிரி அந்த 20 போலீஸ் நிற்பாங்க. இப்போ ஜெயிலு உள்ள உட்காந்துட்டு அவ்வளோ கெத்தாக சொல்லுவான். அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்கான்றத அந்த டைலாக் மூலமாக காட்டுறாங்க. அடுத்து குணாக்கான மாஸ் சீனு, அது வந்து குணா வந்து யூத்தாக இருப்பான் அதில். அது எப்படின்னா அந்த சேட்டு வீட்டில் வந்து குணா உட்காந்து டீல் பேசிகிட்டு இருப்பான். அப்போ ஒரு டைலாக் சொல்லுவான், செந்திலாண்ட போகலாம், சேஃப்டின்னு நினச்சிங்க உங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு சாகுடுன்னு சொல்லிட்டு அப்படியே மாஸ் தான் நடந்து வருவான். அது வந்து குணாக்கான மாஸ் டைலாக்கு, அவன் எப்படி வளர்ந்து வரான் அப்படின்றதுக்கான டைலாக்கு. அப்புறம் இன்ட்ரோவுக்கு முன்னாடி செந்திலை கொலை பண்ணுற முயற்சியில் வந்து அப்போ ஒரு 3 பேர் வந்து பொருளை வச்சுட்டு செந்தில் முன்னாடி வெட்ட வருவாங்க. அப்போ ஒருத்தன் வெட்ட போவான், அப்போ இன்னொருத்தன் சொல்லுவான், டேய் முன்னாடி இருக்கிற செந்தில்ரா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கையில் ஆயுதமே இருக்காது. இப்போ செந்திலை பார்த்து மிரள்வாங்க அந்த 3 பேரும். ஆயுதமே இல்லாமல் நிற்கிறவனை பார்த்து கத்தியோடு நிற்கிறவனுங்க மிரள்றானுங்கன்னா அப்போ வந்து செந்தில் எவ்வளோ கெத்தானாலாக இருந்திருப்பான், எத்தனை பேரை போட்டு தள்ளியிருப்பான். ராஜனை கொண்ட பிறகு இவனுக்கு எப்படி வளர்ந்தாங்கன்றது வந்து அடுத்த பாட்டில் தான் காட்டுவாங்களா இருக்கும். ஆனால் இதிலே வந்து இவனுக்கு எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்காங்கன்றத டைலாக் மூலயமாவே வெற்றிமாறன் வந்து ப்ரூவ் பண்ணிடுறாரு. ஒரு குறுகிய புத்தியோட செந்திலும் குணாவும் வந்து ராஜன் அதை துரோகம் பண்ணி கொண்டிருந்தாலும் அவனுங்க லெவலில் அவனுங்க எவ்வளோ செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்காங்க அப்படின்றதுக்கான டைலாக்கும் இந்த படத்தை அங்கங்கே இருக்கும். அதையும் சொல்கிறான். செந்திலுக்கான டைலாக் எப்போனா அந்த ஜெயிலில் கேரம் போர்டு மேட்ச் நடக்கும்ல, அப்போ செந்தில் வந்து வெளில நிற்பான். அப்போ அவனை சுற்றி பொருள் போட்டு பசங்க நின்றுருப்பாங்க. அதை கவனித்து தாஸ் வந்து, ஆனால் குணா ஆளுங்க வந்து பொருள் போட்டு சுற்றி நிற்கிறாங்க, நீ ஜெயிலுள்ள போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ செந்தில் சொல்லுவான், ஏண்டா பொருள் போடுறத பார்த்து செந்தில் பயந்து ஜெயிலுள்ளே போயிட்டான்ட்டு கனமாக வார்த்தை விட்றதுக்கா அப்படின்னு செந்தில் சொல்லுவான். இப்போ எவ்வளோ செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கான்னு பார்த்து, உயிர் கூட பயப்படாமல் பார்த்துக்கலாம் என்ன இருந்தாலும் அப்படின்ற ஒரு இதோடு இருக்கான். அடுத்து குணாக்கான டைலாக்கு, குணா வந்து அவன் வீட்டு மாடியில் உட்காந்துட்டு செந்திலாண்ட காம்பரமேஷன் பேசலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ மாடியில் துணி காய போடுறதுக்கு வந்து சந்திரா வருவா. சந்திரா வந்து வேலு தம்பி சிவாவை கூப்பிட்டு செந்திலாண்ட சண்டை செஞ்சு ஜெயிக்கிற நிலைமையாக நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுவாள். அதில் உடனே ட்ரிகர் ஆகி குணா வந்து, அப்படின்னா உம்மால் அவன் போட்டுருவாங்கறியா, வலை திருடி பவுடர் ஓட்டி பெரியாளான பையன் அவன் என்னை போட்டுருவானா அப்படின்னு ஒரு உடனே ட்ரிகர் ஆகி ஒரு அவனோட ஈகோவை வெளிப்படுத்துவான், அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்டை வெளிப்படுத்துவான். அந்த மாதிரி இது குணாவுக்கான ஒரு டைலாக். இதில் குணாவோட எத்திக்ஸும் தெரியுது. குணா வந்து வலை திருடினதில்ல, பவுடர் ஓட்டினதில்ல, செந்தில் வந்து இந்த மாதிரி கெட்ட காரியங்கள்லாம் பண்ணி தான் வளர்ந்துருக்கான். வடச்சென்னை படத்தில் வந்த சில நான் ரசித்த டைலாக்ஸை வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். லைஃப்பை தொலைச்சிட்டேடான்னு சொல்கிறத வந்து லைஃப்பை தொலைச்சிட்டேடா அப்படின்னு அந்த ஸ்லாங்கில் சொல்கிறது. அப்புறம் வந்து செந்தில் ஒய்ஃப் வந்து குணாவை பார்த்து நல்லா இருக்கேனான்னு கேட்பா. ஆ அக்கறம்மா அப்படின்வான் குணா சூப்பராக. நம்மளாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவான். அந்த ஊர் ஸ்லாங்கில் வந்து ஆ அக்கறம்மா அப்படின்வான் கெத்தா. அப்புறம் அன்பு வந்து செந்திலை குத்திட்டு குணாவை பார்க்க வருவான். அப்போ வந்து குணா வந்து பேசிகிட்டே அவன் ஒரு டைலாக் சொல்லுவான், கருக்கா குத்தனாடா நீ அப்படின்னு சொல்லுவான். ஷார்ப்பாக குத்தினத அது என்னை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அன்பு ஜெயிலுக்கு புதுசாக வரும்போது அங்கே ஒருத்தர் நின்றுட்டு கேட்பார், என்ன புதுசா அப்படின்னு கேட்பார். அது சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன கோல்டன் வேர்ட்ஸ் தான், ஒம்மாலை ஒம்மாலை ஒம்மாலைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படம் ஃபுல்லாக தெருக்கி விட்டுருப்பானுங்க. அப்புறம் அதில் ஒருத்தன் சொல்லுவான், என்ன கூதி குழுப்பாக பேசி நிற்கிறேன் நீ அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். அதெல்லாம் வந்து கேட்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவனோட ஸ்லாங்கில் சொல்லும் போது. இதெல்லாம் வேறு மாதிரி. அப்புறம் தனுஷ் ஒரு போலீஸ் பிடிச்சி முடிய வெட்டி விடுவார். அவர் சொல்லுவார், என்னடா போலீஸ் சூத்து மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பார். அப்புறம் ஜெயில் உள்ள ஒரு போலீஸ் வந்து அருணை வந்து செக் பண்ணும்போது, இது என்ன சூத்தா இல்லை லோடு வண்டியாடா அப்படின்னு கேட்பார். இதெல்லாம் வந்து கெட்ட வார்த்தைகள் மாதிரி இருந்தாலும் இதுதான் அந்த படத்தோட அத்தென்டிசிட்டியை வந்து முடிவு பண்ணுது. அருணை பற்றி பேசும்போது தான் அவனை பற்றி இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அவனுக்கு வந்து ஒரு ஹோமோ செக்ஷுவல் ஆஸ்பெக்ட் வந்து படத்தில் இருக்கும். எப்போனா அன்புக்காக வந்து குணா தம்பி வந்து ஜெயில் எடுக்கும்போது அங்கே அருணும் இருப்பான். அப்போ வந்து அண்ணாமலை படம் வந்து ப்ரொஜெக்டரில் பார்த்துட்ருப்பாங்க. அப்போ குணா தம்பியும் அருணும் வந்து பாத்ரூம் போவாங்க. அந்த பாத்ரூமில் வந்து அருண் வந்து முட்டி போட்டுக்கிட்டு இருப்பான், குணா தம்பி வந்து நின்றுட்டு அவன் ஃபேஸில் கேமரா வைப்பாங்க, அவன் வந்து ஆர்கசம் போகிற மாதிரி இருக்கும். எப்படின்னா அருண் வந்து குணா தம்பிக்கு வந்து ஊம்பி விட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இதை வந்து சில பல ஷாட்டில் டக்கு டக்குன்னு போகிறதுனால நமக்கு அதை கவனிக்க மாட்டோம். அப்படி ஒரு ஆஸ்பெக்டை வந்து வச்சுருக்காரு வெற்றிமாறனை. அப்புறம்தான் செந்தில் வந்து குணா தம்பியை போடுறதுலாம் வரும். இதெல்லாம் வந்து முக்கியமான சீனு. இங்கே வந்து ஒரு ஹோமோ செக்ஷுவல் ஆஸ்பெக்ட் வந்து வெற்றிமாறன் வச்சுருக்காரு. இதோட கண்டினியூஷன் மாதிரி அருண்கிட்ட வந்து அந்த போலீஸ் கேட்பார், என்னடா சூத்தா அதை லோடு வண்டியாடா அப்படின்னு கேட்பார்.
இப்போ அடுத்து வந்து ராஜன் போர்ஷனில் வர டைலாக். இது வந்து எப்போனா ராஜன் வந்து ஆண்ட்ரியாவை பொண்ணு பார்க்க போகும்போது எல்லாம் அம்பாசிடர்காரர்கிட்ட நின்றுட்டுருப்பாங்க. அப்போ ராஜன் சொல்லுவான், நீங்களாம் எங்கடா வரீங்க, எல்லாம் பொறுக்கி பசங்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு ராஜன் சொல்லுவான். அதுக்கு குணா சொல்லுவான், அனோ நீ போனா கல்ட்டுன்னு ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். அது வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டில் ஒரு சீன் நடக்கும். எப்படின்னா வேலு கேட்பான் குணாவை பார்த்து, மாப்பிள்ள இதை நீ கோயிலில் பார்த்த பொண்ணு தானே அப்படின்னு கேட்பான். அப்போ குணா வந்து ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுவான். இப்போ வேலு வந்து என்னடா அப்படின்னு கேட்பான். என்ன பண்ணுறது அவருக்கெல்லாம் கரெக்டாக அமையுது, உர்ரா உர்ரா அப்படின்னு சொல்லுவான். அது வந்து ராஜன் மேலே ஒரு பொறாமையாகவும் இருக்கும், சந்திரா மேலே வச்ச ஒரு ஆசையாகவும் அதை அந்த டைலாக் வெளிப்படுத்திருப்பான். அது வந்து அந்த சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டான ஒரு டைலாக். இதை வந்து ஒரு பெரிய சீனாக வைக்காமல் டப்புன்னு சொல்கிறாரு டைலாகில். இந்த படத்தை இதை மெயினாக நான் பேசணும்னு நினச்சது டைலாக்காக தான். குணா சந்திராவை ஆசைப்பட்டதுக்கு இன்னொரு சீனும் இருக்கும். ராஜன் வந்து இவங்க எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு ராஜன் வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பான். அப்போ எல்லாம் நல்லா சாப்பிட்டுருப்பாங்க. அப்போ ராஜன் வந்து குணாவை பார்த்து சொல்லுவான், ஏண்டா நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டா நீ இந்த மாதிரி நல்லா சாப்பிட்லாம்லான்னு சொல்லும்போது குணா சொல்லுவான், உனக்கு இருக்க மாதிரி பொண்டாட்டி கிடச்சா யார் தான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி ரெண்டு டைலாக் வந்து சந்திரா மேலே குணா வந்து ஆசைப்பட்டான் அப்படின்றதுக்கான ஒரு டைலாக்காக இருக்குது. இது வந்து ராஜன் கொலையை தூண்டியிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்றதுக்கு இந்த ரெண்டு டைலாக் தான் ஆதாரம். இந்த படத்தில் செந்தில் மேலே எனக்கு ஒரு தனி ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. அவனோட கம்பீரமான தோற்றம், டைலாக் டெலிவரி, அப்படி இருந்தாலும் ராஜனோட போர்ஷனில் செந்தில்க்கு தான் அதிக டைம் ஸ்க்ரீன் உண்டு குணாவை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் எனக்கு குணா தான் ரொம்ப பிடிச்சிது. குணாவோட எமோட் பண்ணுற விதம், குணாவோட ஆக்டிவிட்டீஸ் தான் எனக்கு இந்த படத்தில் ராஜன் போர்ஷனில் ரொம்ப பிடிச்சிது. மெயினாக வந்து ராஜனை கொலை பண்ணுற சீனு, அதெல்லாம் வேறு மாதிரி பண்ணியிருப்பான் குணா, அதெல்லாம் சான்ஸே இல்லை. அந்த சீனே ஒரு மாஸ்டர் பீஸு. அதோட லென்த் செலெக்ஷனு, அதோட கோரியோகிராஃபி, லாங் ஷாட்டு, அவங்க ஒரு ஒருத்தர் நடிச்சிருக்க நடிப்பு எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதில் வேலு ஜாவா பண்ணி அவனுக்கு ரெண்டு பேருமே அதில் பயங்கரமாக நடிச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு சீனில் குணா வந்து வெறியை காட்டியிருப்பான். எப்படின்னா படத்தோட முன்னாடியே டைலாக் மூலமா குணா வந்து ஒரு பெரிய விசுவாசின்னு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் குணாவும் கடைசி வரைக்கும் நான் வெட்ட மாட்டேன், ராஜனை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும், சரி குணா வந்து ராஜனை காப்பாற்றிடுவான் போட்டிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் நம்மளே ஃபஸ்ட்டில் பார்த்துருப்போம், குணாவும் தான் ராஜனை வெட்டிட்டு வந்து ஃபஸ்ட் சீனில் உட்காருவான். இருந்தாலும் இந்த சீனில் நம்ம புதுசாக நம்புவோம். வேலு வந்து ராஜனை வந்து லாக் பண்ணிடுவான், ஜாவா பண்ணி குத்திடுவான், செந்திலும் குத்திடுவான். அப்போ கூட வந்து குணா வந்து நான் குத்த மாட்டேன்டா அப்படின்னு சொல்லுவான். அப்போ செந்தில் சொல்லுவான், நாங்களாம் கஷ்டப்பட்டு வேலை செய்வோம், நீ பேர் வாங்கிட்டு போயிடுவியான்னு அப்போ செந்தில் கேட்பான். அப்போ குணா சொல்லுவான், இவரை செஞ்சு தான் தொழிலில் பெரியாள் ஆகணும் அப்படின்னு எனக்கு அவசியம் இல்லைடா அப்படின்னு குணா சொல்லுவான். அப்படி வெட்டமாட்டேன்னு நின்றுருக்கேன் வந்து அமைதியாக நின்றுருப்பான். திடீர்னு தம்பி உள்ளே வந்தான் வந்து யார் என்னன்னு பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக போய் குணாவோட நெஞ்சில் மார்க்க போட்டுருவான். அது குணாவுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், போதையில் வேற இருப்பான், ஏய் என்னடா நான் அமைதியாக நின்றுருக்கேன் என்ன மார்க்க போடுற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ராஜனை வெட்டுறதுக்கு அவனு ஒரு ஸ்டாண்டே எடுப்பான். தம்பி வந்து குணாவை வெட்டினது வந்து ராஜனை வந்து குணா கொலை பண்ணதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். இப்படின்னா ராஜனை கொலை பண்ணுறதுக்கு குணாவுக்கு ரீசன் இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு ட்ரிகர் பண்ணி விட்ட மாதிரி தம்பி வெட்டினது அப்படின்னு நான் நினைக்கிறேன். குணா வந்து ராஜனை வெட்டுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது முன்னாடி வந்து செந்தில் நிற்பான். அப்போ ராஜன் வந்து செந்திலை பார்த்து பேசுவான், செந்தில அண்ணன் இல்லைனா முத்து மாதிரி ஆளுங்கள்லாம் அவனை வந்து காலி பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லுவான். உடனே செந்தில் கொஞ்சம் பேக் அடிப்பான். அது முன்னாடி வந்து குணா வந்து அவனோட டேர்ன் எடுப்பான். இப்போ குணாகிட்ட வந்து ராஜன் பேசுவான், குணா உங்களை செய்கிறதுக்கு அண்ணன் பொருள் எடுப்பான்னு நினச்சிட்டிங்களாடா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான் ராஜனை. அதான் ராஜன் அந்த கேரனால் தான் நம்மளுக்கு ராஜன் கேரக்டர் நம்ம மனசில் நிற்கிது. சாகும்போதும் அவங்க மேலே ஒரு அக்கறையாக இருப்பான். தம்பிகிட்ட கூட டேய் அண்ணிட்ட சொல்லிடாத இவனுக்கு தான் என்ன வெட்டினானுங்க அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவான் ராஜன். அதான் ராஜன். அப்படியே அந்த டைலாக் வழியாக நம்மளை வந்து வெற்றிமாறன் ராஜனோட கேரக்டர் நம்ம மனசில் நிற்க வைக்கிறாரு. இதை ராஜன் சொல்லி முடிக்கும் போது தான் குணா ராஜன் மண்டையிலே ஒரு மார்க்கை போட்டுருவான். மார்க்கை போட்டதும் இல்லாமல் அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு டைலாக் சொல்லுவான், அதான் இந்த கொலையோட குளிரத்தையே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கடத்தும். மொதல் டைலாக் என்னென்னா, ராஜனை வெட்டினவொடனே ஆனால் அவனை அப்படி பார்க்க முடியல நான் நீ செத்துடுறான் அப்படின்ட்டு போ வெட்டுவான். அப்போவே குணா வந்து ரொம்ப மோசமானவன், செந்தில் கூட பரவாயில்ல, குணா வந்து ஒரு குருக்கட் மைண்டு, அவன் சரியில்லை அவன் அப்படின்னு நம்மளுக்கு பதியும். அதுக்கப்புறம் அடுத்த டைலாக் கொடூரமான டைலாக்னால் அதான் ரொம்ப கொடூரமான டைலாக், அந்த கொலையோட இன்டென்சிட்டியை நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிற டைலாக். அது எப்போனா வந்து ராஜன் வந்து தம்பி வந்து போக சொல்லிடுவான். அப்போ தம்பி வந்து ஷட்டரை நோக்கி நடந்து வந்துட்டுருப்பான், அழுதுகிட்டே நடந்து வந்துட்டு வந்து அந்த ஷட்டர் கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். வாத்தான் அப்போ குணா ஒரு டைலாக் சொல்லுவான், அதுதான் அந்த வெயிட்டான டைலாக், டேய் அவரை துடிக்க விடாதீங்கடா ஒழுங்காக வெட்டுங்கடா அப்படின்னு சொன்னால் சலார் சலார்னு வெட்டுவாங்க. இப்போ வந்து ராஜன் துடிச்சிக்கிட்டு இருக்கான், அவனை ஒழுங்காக வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறாது. அப்போ அந்த கொலையோட இன்டென்சிட்டி அந்த டைலாக் மூலயமா நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக கடத்துவாங்க. அதை கேட்டவொடனே தம்பி ஓன்னு கதறி அழுவ அழ ஆரம்பித்து தெருவுக்குள்ளே ஓடுவான். இப்படி சின்ன சின்னதாக அந்த டைலாக்கை கோர்த்து தான் அந்த சீனை அப்படியே நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பீஸாக நம்ம மனசுக்குள்ளே அந்த கொலையை பதிய வைக்கிறாங்க. அடுத்து இழவு சீனு, இழவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஊர் மக்களே கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. சிங்கார விழா மன்றத்தில் ராஜனோட உடம்பை வச்சுருப்பாங்க. அப்போ ராஜனோட பிள்ளைங்கன்னு சொல்கிறவங்களாம் எல்லாம் உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்ட்ரியா கண்ணாடி போட வருவா. அப்போ ராஜனோட பிள்ளைங்களில் ஒருத்தன் கதறி அழுவான். ஐயோ எங்கள் அண்ணனுக்கு கண்ணாடி போடுறாங்களே எங்கள் அண்ணி, அண்ணா ராஜாண்ணா அப்படின்னு அழுவான். அதெல்லாம் அவ்வளோ அவ்வளோ ரியலாக இருக்கும். அதை நம்ம நிறையா தெருவில் நம்ம ஊர்லேயே பார்த்துருப்போம். அதுதான் அவ்வளோ ரியலாக இருக்கும். அங்கே ஆண்ட்ரியாவுக்கு ஒரு இன்டென்ஸான சீனை க்ரியேட் பண்ணி அன்புட்டு வந்து முடிப்பாங்க. முன்னாடி ஒரு கொலை சீனு, அதுக்கேற்ற ஒரு இழவு சீனை வச்சு அதை முடிப்பாங்க. டைலாக்ஸில் வெற்றிமாறன் அவ்வளோ ப்ளே பண்ணியிருப்பார் இந்த படத்தை. ஓகே, இதோட இந்த பாட்காஸ்ட்டை முடிக்கிறேன். இது வரைக்கும் கேட்டது ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வடச்சனையை ரீவிசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அந்த படத்தை பாருங்கள், நிறையா நோட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இன்னும் நானும் ஏதாவது பேசுகிறேன் வடச்சனையை பற்றி. இதோட முடிச்சுப்போம். நன்றி.